வணக்கம் திருமதி விஜி தானந்தன்.
வணக்கம் சஞ்சயன்.
நீங்கள் தமிழர் மகளிர் அபிவிருத்தி அமைப்பிலிருந்து வந்திருக்கிறீர்கள்.
அபிவிருத்தி குழுவிலிருந்து வந்திருக்கிறேன்.
நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
நாங்கள் இவ்வளவு நாளும் அகதி கோரி வந்திருக்கும் எங்கள் தமிழ் மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தோம் கடந்த 4 வருஷமாக. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் மற்ற தமிழ் சமுதாயத்துக்கும் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் செய்ய வேண்டும் என்று தொடங்கியுள்ளோம்.
சரி, இன்று நீங்கள் இங்கு பேச வந்த விடயம் August 9 நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு.
சரி,
இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன என்று சொல்லுங்களேன் முதலில்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா அரசாங்கங்களும் செய்யும் ஒரு பணியாகும். இதை செய்வதால் தான் அவர்களுக்கு அவர்கள் நாட்டில் இருக்கும் மக்களின் தொகை தெரிய வரும், அவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி எல்லா விதமான விவரங்களும் இந்த கணக்கெடுப்பில் அவர்களுக்கு தெரிய வரும். அதை வைத்துத்தான் அவர்கள் அடுத்த 5 வருடத்திற்கும் என்ன சேவை மக்களுக்கு தேவை, அதாவது அதில் எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு பார்த்து 5 வருடத்திலோ 3 வருடத்திலோ அவர்கள் பள்ளிக்கூடம் போகும்போது அவர்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதா, இவ்வளவு மக்களுக்கும் சேவை செய்ய இருக்கும் ஆஸ்பத்திரிகள் காணுமா, டிராவலுக்கு ஏதாவது செய்ய வேணுமா, பாதைகள் அமைக்க வேணுமா, வீடுகள் கட்ட வேணுமானால் அதுக்கான காணிகளை தயார்படுத்த வேண்டும் என்று பல விடயங்கள் இந்த கணக்கெடுப்பின் மூலம்தான் அரசாங்கத்துக்கு தெரிய வருகிறது.
நல்லது. ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னீர்கள். இதில் நாங்கள் ஏன் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஒரு தமிழ் மகன் கேட்டால் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்?
நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீர்கள், ஒரு தமிழ் மகன் இருக்கிறீர்கள் என்பது இந்த கணக்கெடுப்பின் மூலம்தான் அரசாங்கத்துக்கு தெரிய வரும். அப்படி எல்லா தமிழ் மக்களையும் எண்ணி பார்த்தால் இங்கே எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், அப்படியானால் தமிழ் மக்களுக்கான ஸ்பெசிபிக் சேவைகள் என்ன தேவை இருக்கிறது என்பதை அரசாங்கம் கணக்கில் எடுக்கும். அதை நாங்கள் செய்யாவிட்டால், தமிழ் என்று நாங்கள் கூறாம விட்டால் அரசாங்கத்துக்கு அது தெரிய மாட்டாது. ஆகவே நாங்கள் எல்லோரும் அந்த தமிழ் என்றதை மறக்காமல் செய்தால்தான் We will be counted here.
சரி, இதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
August 1 இந்த வருடம் கொஞ்சம் வித்தியாசமாக நடைபெறுகிறது. இவ்வளவு நாளும் 5 வருடத்திற்கு 1 முறை ஒருவர் வந்து கதவை தட்டி ஒரு ஃபார்மை எங்களுக்கு கொடுப்பார். நாங்கள் அந்த ஃபார்மை நிரப்பி அந்த குறித்த நாளில் நாங்கள் அதை நிரப்பி வைத்தால் திருப்பி அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனால் இந்த வருடம் வித்தியாசமாக நடைபெறுகிறது. இந்த வருடம் முடிந்தவரை மட்டும் எல்லாரையும் கம்ப்யூட்டரில் இந்த ஃபார்மை நிரப்பும்படி கேட்கிறார்கள். ஆனபடியால் 1 திகதி உங்கள் வீட்டில் போஸ்டில் ஒரு என்வலப் வந்து கிடைக்கும். அது வந்து அந்த வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும். அதுல ஒரு 12 ஒரு வீட்டுக்கு ஒரு கடிதம் தான் வரும். அதுல ஒரு 12 எண்கள் உள்ள ஒரு லாகின் டிஜிட் இருக்கிறது. அந்த டிஜிட்டை நீங்கள் கம்ப்யூட்டரில் 9 தேதி இரவு போட்டு அன்று இரவு உங்கள் வீட்டில் யார் யார் தங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா விவரங்களையும் கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணமாக உங்களோட வீட்டில் உங்கள் மகன் இருக்கிறார் உங்களோடு, ஆனால் அவர் வேலை விஷயமாக மெல்பர்னுக்கு போயிட்டார், 9 தேதி இரவு அவர் உங்களோட வீட்டில் இல்லை, அப்படி என்றால் நீங்கள் அவரை அந்த கணக்கெடுப்பில் உங்கள் வீட்டு கணக்கெடுப்பில் சேர்க்க முடியாது. ஏனெனில் இந்த கணக்கெடுப்பு முழு ஆஸ்திரேலியாவிலேயும் நடக்கும். ஆஸ்பத்திரியில் நடக்கும், நர்சிங் ஹோமில் நடக்கும், ஹோட்டலில் நடக்கும், ஹோம்லெஸ் ஆக்கள் வீடு இல்லாமல் பாதையில் படுத்திருப்பவர்களை கூட ஆக்கள் போய் எண்ணுவார்கள். அப்போ உங்களோட மகனை மெல்பர்னில் கட்டாயம் அவர் இருக்கிற ஹோட்டலில் எண்ணப்படும். அப்போ நீங்களும் அவர்கிட்ட பேரை போட்டால் அது டபுளாக போயிடும். ஆனபடியால் ஆக உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் நீங்கள் அதில் சேர்க்க வேணும். இதில் அவைகளுக்கு PR இருக்கிறதோ, சிட்டிசன்ஷிப் இருக்கிறதோ, அல்லது அவைகள் ஒரு விசிட்டர்ஸோ இல்லாட்டி புகலிடம் கோரி வந்தவர்களோ என்று ஒரு விதமான வித்தியாசமும் கிடையாது. எல்லாரும் இப்போ லண்டன்ல இருந்து உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்து உங்களோட வீட்டில் 9 தேதி இருந்தாண்டா அவற்ற பெயரையும் நீங்கள் அதில் போடத்தான் வேண்டும்.
சரி, இதுல முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொல்லுங்களேன்.
இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு கேள்வி இருக்கிறது, அதில் நீங்கள் ஆங்கிலத்தை தவிர வீட்டில் வேறு ஏதும் பாஷை பேசுகிறீர்களா என்ற ஒரு கேள்வி. அதற்கு தயவு செய்து கட்டாயம் தமிழ் என்று எழுதவும். அப்படி எழுதினால்தான் எங்கள் தமிழ் மக்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும்.
இப்ப அதிலே சில சிறுவர்கள் சொல்வார்கள், எனக்கு தமிழ் பேச மாட்டேனே என்று.
அவர்கள் தமிழ் பேச முடியாவிட்டாலும் தமிழ் விளங்கினால் கூட அவர்கள் எத்தனையோ சிறுவர்கள் இங்கே தமிழ் பேச மாட்டார்கள். ஆனால் அப்பா அம்மா எதுவும் தமிழில் சொன்னால் அவர்களுக்கு அதை புரியும். ஆனபடியால் அவர்கள் எனக்கு தமிழ் தெரியும் என்று சொல்லி எழுதுவதில் ஒரு தப்பும் இல்லை, அது பொய் அல்ல. வேறு முக்கியமான கேள்வி 12. கேள்வி 12 நீங்கள் எங்கே பிறந்திருக்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதற்கு நான் முக்கியமாக கூறும் இந்த இது எங்களுடைய இலங்கை தீவிலிருந்து வந்தும் தமிழ் மக்களுக்கான செய்தி இது. அவர்களை தயவு செய்து ஸ்ரீலங்கா ஆண்டு போட வேண்டாம். என்றால் அதுல எல்லா நாடுகளும் அதுல ஒரு டிராப் டவுன் மெனியூ என்று சொல்லி அதுல வருகிறது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கீழே கடைசிக்கு போனீங்களா அத என்று ஒன்று இருக்குது. நீங்கள் அதுல கிளிக் பண்ணினால் உங்களுக்கு டைப் பண்ண வசதி வரும். அதில் சிலான் என்று எழுதுங்கோ. இதை நாங்கள் ஏன் செய்கிறோம் என்றால், 2006 எடுத்த கணக்கெடுப்பில் பிறந்த நாடு ஸ்ரீலங்கா ஆண்டு போட்டவர்கள் எல்லோரையுமே தவறாக சிங்கள மக்களாக கணக்கெடுக்கப்பட்டு விட்டது. அதில் திடீரென்று சிங்கள மக்களின் தொகை பெரும் தொகையால் அதிகரிக்கப்பட்டு, அதே மாதிரி இங்காலே தமிழ் மக்களின் தொகை என குறைந்து வந்தது. அதால் தமிழ் மக்களுக்கு பல சேவைகள், அவைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியுதவிகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விட்டது. அப்படி ஒரு பிழை இனிமேலும் நடக்க மாட்டாதென்று ஏபிஎஸ் எங்களுக்கு கூறினாலும், நாங்கள் வருமுன் காப்போம் போல் அந்த மாதிரி பிழை விட அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் அதை சிலான் என்று எழுத வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரையும் கேட்கிறோம்.
சரி, இதை தவிர வேறு ஏதாவது?
இன்னொரு கேள்வி இருக்குது, பூர்வீகம். அதுக்கும் நீங்கள் தமிழ் என்று எழுதினா காணும். இந்த முறை இன்னும் ரெண்டு கேள்விகள் கூட வருகிறது. உங்களோட அப்பா எந்த தேசத்தில் பிறந்தார், அம்மா எந்த தேசத்தில் பிறந்தார் என்ற கேள்வி இருக்கிறது. இதுக்கும் தயவு செய்து இலங்கை என்றே எழுதிவிடுங்கோ. இது நீங்கள் அப்படி எழுதுறதால உங்களுக்கு ஒரு பயமும் தேவையில்லை. உங்களை ஒருத்தரும் வந்து தண்டிக்க மாட்டார்கள். அப்படி
தண்டிப்பார்கள் என்று சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளாவிட்டால் தண்டப்பணம் இருக்கிறது.
கட்டாயம், கட்டாயம். இந்த கணக்கெடுப்பில் நீங்கள் பங்கு பெற்றாவிட்டால் உங்களுக்கு $120 தண்டம் உள்ளது. மேலும் நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரு தவால் தான் வரும், ஒரு லாகின் நம்பர் தான் அதில் இருக்கிறது. அந்த தவாலை தயவு செய்து கவனமாக எடுத்து வையுங்கள். என்றால் அந்த லாகின் நம்பர் இல்லாமல் உங்களால் அது செய்ய முடியாது. வேணுமென்றால் மொபைல் போனில் அந்த நம்பரை படமும் எடுத்து வையுங்கோ. தவால் தொலைஞ்சால் அதை தேடிக்கொண்டிருக்காமல் உங்களிடம் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும். மற்றது நான் கூற விரும்புகிறேன் என்னென்றால், அந்த ஃபார்மில் நீங்கள் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் கான்ஃபிடென்ஷியலானது. அதை வேறு ஒரு அரசாங்க அமைப்போடும் ஏபிஎஸ் கொடுக்க மாட்டாது. அதாவது சென்ட்ரல் இங்கோ, இன்கம் டேக்ஸோ, அதுகள் ஒன்றிலையும் கொடுக்க மாட்டார்கள். என்னிடம் சிலர் கேள்வி கேட்டார்கள், அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு போன 2 நீங்கள் எவ்வளவு காசு உழைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ ஒருவர் எனக்கு சொன்னார், நாங்கள் எங்கிட்ட முன் நிறைய ஒரு ஆளுக்கு ரெண்டு கொடுத்துருக்குறோம், ஆனால் நாங்கள் அது கையில் தான் காசு வாங்குகிறோம். நாங்கள் அது இன்கம் டேக்ஸுக்கும் தெரியாது, சென்ட்ரலுக்கும் தெரியாது. அப்போ நான் அதை போட்டால் பிரச்சனை வரும் தானே புள்ளி என்றார். நான் சொன்னேன், நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனும் வேறு ஒருவரிடமும் ஷேர் பண்ண மாட்டாது. ஆனபடியால் நீங்கள் பயம் இல்லாமல் அதை கூறலாம். மற்றது, அவர் உங்களோட வீட்டில் இருப்பதால் அவருடைய விபரங்கள் எல்லாமே உங்களுடைய ஃபார்மில் தான் பதிய வேணும். ஆனால் அதை அவருக்கும் செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கும் செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், 1 உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனோடு என்வலப் வர்ற நேரம் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு ரிங் பண்ணி இந்த 12-digit நம்பரை கூறி எங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் வேணுமென்றால் உங்களுக்கு இன்னொரு 12-digit நம்பர் உடனே SMS-ல் அனுப்பப்படும். அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் வெப்சைட்டில் அதை போட்டிங்களா உடனே அதிலேயும் உங்களுக்கு தரப்படும். அப்போ வீட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய விவரங்களை மெட்டாக்களோடு ஷேர் பண்ண விருப்பம் இல்லாவிட்டால், முக்கியமாக புகலிடம் கோரி இங்கே வந்திருக்கும் தமிழர்கள், அதுவும் தனி ஆண்கள் பலர், ஒரு விதமான சொந்தம் இல்லாமல் ஒரே வீட்டில் 7-8 பேரண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தங்களுடைய விவரங்களை மற்றவர் எல்லோருடையும் சொல்ல விருப்பம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. என அவர்கள் ஒவ்வொருத்தரும் 9 முதல் ஏபிஎஸ்க்கு ரிங் பண்ணியோ அல்லது வெப்சைட்ல போயோ தங்களுக்கு ஒரு 12-digit நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த மக்கள் கணக்கெடுப்பு ஆவணங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறீர்கள் இல்லையா?
தமிழ் மகளிர் அபிவிருத்தி குழு இந்த சென்சஸ் ஃபார்மை நிரப்புவதற்கு இயலாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்துள்ளது. நான் உங்களுக்கு 2 தொலைபேசி இலக்கங்களை தருகிறேன். இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ், ப்ளீஸ் SMS மெசேஜ் மாத்திரம் உங்களுடைய பேரும் உங்களுடைய ஃபோன் நம்பரோடும் அனுப்பினால் நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு நாங்கள் எப்பொழுது இந்த உதவியை செய்யலாம் என்று கூறுவோம். இந்த உதவி ஓபன் லைப்ரரியில் தான் நாங்கள் செய்ய முன்வந்துள்ளோம். முதலாவது 0469-565-644 மற்ற இலக்கம் 0434-94-0065.
நல்லது திருமதி விஜய் தயானந்தன், நிலைய கலையத்துக்கு வந்து இந்த நேர்காணலை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த மக்கள் கணக்கெடுப்பில் மக்கள் அனைவரும் ஒழுங்காக பங்கு பெற்றுவார்கள் என்று நம்புகிறோம்.
நன்றி சஞ்சயன், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு.